சிவஞான போதமாகிய முதல் நூலின் நான்காம் சூத்திரம் போலவே இந்த வழிநூலாகிய சித்தியாருடைய நான்காம் சூத்திரமும் மூன்று கூறுகளாக பகுக்கத்தக்கதாக அமைந்துள்ளது. அந்த மூன்று கூறுகளுள் முதல் கூறானது உணர்வன கரணம் எண்ணின் ஒன்றை ஒன்று உணரா, ஆகலான் ஆன்மா இவற்றின் வேறாம் என்னும் கருத்தை உடையது. அதனை உரையாசிரியர் மாதவ சிவஞானிகள் நமக்கு காட்டி அருள்கின்றார்கள். உணர்வன கரணம் எண்ணின் ஒன்றை ஒன்று உணரா என்பது சூத்திரத்தின் முதலடியிலே இருப்பது. இதன் மூலம் ஆகலான் ஆன்மா இவற்றின் வேறாம் என்ற கருத்தை நாம் அறிவித்துக் கொள்ள வேண்டும். என்ன, அந்த கரணங்களே ஆன்மா என்ற கருத்துடையோரை மறுத்து அந்த கரணங்கள் ஆன்மாவுக்கு ஐம்பொறிகள் எப்படி கருவிகளாக அமைகின்றனவோ அவை போலவே கருவிகளாக அமைவன. அந்த கரணங்களாகிய கருவிகளை கொண்டு அறிகின்ற கர்த்தாவாக இருப்பதுதான் ஆன்மா. இந்த கருவிகளாகிய அந்த கரணங்களே ஆன்மா ஆகிவிட மாட்டா என்று சொல்லி வலியுறுத்துகின்ற பகுதி அதுதான் முதல் கூறு, முதல் அதிகரணம். இரண்டாம் கூறு யான் எனது என்பது இணைதரும் என்று சூத்திரத்தில் வருகின்றது அல்லவா, அந்த கூறுதான், அந்த பகுதி தான் இரண்டாம் கூறு. அதாவது ஆணவமனத்தை ஆணவமன சார்புற்று விளங்கக்கூடிய ஆன்மாவின் இலக்கணத்தை வகுத்துரைக்கின்ற பகுதி அந்த இரண்டாம் கூறு. மூன்றாம் கூறு வெவ்வேறு அனைதரும் என்பது, அதாவது வெவ்வேறு அவத்தைகளை ஆன்மா அடையும், அஞ்சு அவத்தைகளையும் ஆன்மா அடையும் என்று அந்த அஞ்சு அவத்தைகளையும் காரணாவத்தைகளாக விளங்கக்கூடிய கேவல சகல சுத்த அவத்தைகளையும் விளக்கி கூறக்கூடிய கூறு மூன்றாம் கூறு, மூன்றாம் அதிகரணம். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பகுதி முதல் அதிகரணம். அந்த கரணங்கள் ஆன்மா அல்ல, ஆன்மா அந்த கரணங்களின் வேறான பொருள் என்று வலியுறுத்தக்கூடிய அந்த முதல் அதிகரணத்தை நாம் இப்பொழுது பார்க்க வேண்டும். அதன் முதல் பாடலினை பார்க்கலாம். கருவியாம் மனமும் புத்தி அகங்காரம் சித்தம் நான்கும் மருவி ஆன்மாவே என்ன வரும் தீபம் என தெரிந்து அங்கு ஒருவி ஆன்மாவின் உண்மை உணர்ந்தவர் தமை உணர்ந்தார், உணர்ந்தவர் தமை உணர்ந்தோர் தருமிது பசுஞானம் பின் சிவஞானம் தனக்கு மேலாம் என்ற இந்த பாடல்தான் முதல் அதிகரணத்து முதல் பாடல். கருவியாம் மனமும் புத்தி அகங்காரம் சித்தம் நான்கும் மருவி ஆன்மாவே என்ன வரும். இதை நம்முடைய குருமூர்த்திகள் அருளி செய்துள்ள பதவுரையின் மூலம் நாம் பார்க்கும் பொழுது முதலிலே மனமும் புத்தி அகங்காரம் சித்தம் நான்கும் என்று வைத்துக்கொண்டு கருவியாம் அருவி என்று கூட்டிக் கொள்ள வேண்டும். முதலில் இருக்கின்ற கருவியாம் என்பதை இரண்டாம் அடியின் முதலில் இருக்கக்கூடிய மருவி என்பதோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும். பதவுரையிலே அதை நாம் தெளிவாக காணலாம். மனமும் புத்தி அகங்காரம் சித்தம் நான்கும் கருவியாம் அருவி, இந்த நான்கு அந்தக்கரணங்கள் என்பவை இந்த நான்கும் தான். மனம் புத்தி அகங்காரம் சித்தம் நான்கும் கருவியாம் அருவி, நான்கும் ஒரு விடயத்தை அறிதற்கு கருவியாக மருவி. மருவி என்றால் பொருந்தி. ஒரு விடயத்தை அறிவதற்கு அந்த கரணங்கள் நான்கும் கருவிகள், அவ்வளவுதானே ஒழிய அந்த விடயத்தை அறியக்கூடிய கர்த்தா இவை அல்ல. கர்த்தாவாக இருக்கின்ற பொருள் எதுவோ அதுதான் ஆன்மா என்று சொல்ல வருகின்றார் ஆசிரியர். ஆக இந்த நான்கும் ஒரு விடயத்தை அறிதற்கு கருவியாக மருவி. மனமும் என்பதிலே உண்மை இருக்கின்றது. ஒவ்வொரு அந்த கரணத்துக்கும் அந்த உண்மையை கூட்டிக் கொள்ள வேண்டும். மனமும் புத்தியும் அகங்காரமும் சித்தமும் ஆகிய நான்கும் கருவியா மருவி என்று வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு விடயத்தை அறிதற்கு கருவியாக மருவி. ஆன்மாவே என்ன வரும் இவையே கர்த்தா என்னும்படி உயிரோடு ஒற்றித்து நின்று நிகழ்வனவா. கர்த்தா என்று அந்த கரணங்களை மயங்கிக் கொள்வதற்கு வாய்ப்புள்ளது. ஏனென்றால் ஐம்பொறிகள் அளவிற்கு இந்த ஆன்மா இந்த அந்த கரணங்கள் ஆன்மாவை விட்டு விலகி இருக்கவில்லை. ஐம்பொறிகள் இருக்கின்ற உடம்பு தூள உடம்பு, அந்த கரணங்கள் இருக்கின்ற உடம்பு சூக்ம உடம்பு. தூள உடம்பை விட சூக்ம உடம்பு ஆன்மாவுக்கு நெருக்கமானது. ஆகையினால் இந்த அந்த கரணங்கள் ஆன்மாவோடு மிகவும் நெருக்கமானவை. எனவே இவைதான் அறிகின்ற கர்த்தா, இந்த அந்த கரணங்கள் தான் அறிகின்ற கர்த்தா என்று சொல்லத்தக்க வகையிலே இவை கர்த்தாவாகிய ஆன்மாவோடு நெருக்கமாக உள்ளன. அதனால ஆன்மாவே என்ன வரும் என்று சொன்னார். இவைதான் கர்த்தா என்னும்படி அந்த கர்த்தாவாகிய ஆன்மாவோடு ஒற்றித்து நிற்கும், ஒற்றுமைப்பட்டு நிற்கும். ஆக இந்த இடத்துல ஆன்மான்னு சொன்னது கர்த்தா என்கின்ற கருத்தில். கருவிகளாகத்தான் இவை விளங்குகின்றன, அந்த கரணங்கள் நான்கும் கருவிகளாகத்தான் விளங்குகின்றன. இருந்தாலும் கர்த்தா போல இவை விளங்கும், ஏன்னா கர்த்தாவாகிய ஆன்மாவோடு அப்படி நெருக்கமாக உள்ளன. எனவே கர்த்தா என்ற கருத்தில் தான் ஆன்மா என்று கூறினார். விசேட உரையிலே சிவஞான சுவாமி அதனை விளக்கவும் உள்ளார். விசேட உரையை நாம் பார்த்தோம் என்றால் தெளிவாக தெரியும். இன்று ஆன்மா என்றது கர்த்தா என்னும் துணையாய் நின்றது என்று குறிப்பிடுகின்றார். தமை உணர்ந்தோர் என முன் வருதலின், இதுக்கு அப்புறம் பார்க்கும்போது தமை உணர்ந்தோர்னு வரும். அப்ப கர்த்தாவாகிய தமை உணர்ந்தோர் என்பதுதான் அதுக்கு கருத்து. ஆகவே தமை தம்மை என்று சொன்னதுனால கர்த்தாவாகிய தம்மை என்பது அங்க கருத்து விளங்கும். அதனால முன்னாடி சொன்ன ஆன்மாவும் கர்த்தாங்கிற அந்த கருத்து தான் வருகின்றது. சுவாமி வந்து பின்னால சொல்லியிருப்பதை வந்து முன் வருதல்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஏற்கனவே ஆங்காங்கு நாம் பார்த்திருக்கின்றோம், இந்த முன் பின் என்பவை ரெண்டு வகையா இருக்கின்றன. இடம் பற்றி முன் பின் என்று சொல்லப்படுபவை, காலம் பற்றி முன் பின் என்று சொல்லப்படுபவை. இப்போ முதல் சூத்திரம் இந்த நான்காம் சூத்திரத்துக்கு முந்தைய சூத்திரம். எப்படி அப்படின்னு சொன்னா, காலம் பற்றி முந்தைய சூத்திரம், முதல் சூத்திரம் முடிஞ்சுதான் அப்புறம் ரெண்டு மூணு முடிஞ்சுதான் நாளுக்கு வாரம். ஆகவே காலம் பற்றி முதல் சூத்திரம் அது முன்னரே முடிக்கப்பட்டது, காலம் பற்றி முன்னால் இருக்கின்றது. அது மாதிரி நான்காம் சூத்திரம் முதல் சூத்திரத்திலாம் பின்புதான் வருகின்றது. முதல் சூத்திரம், இரண்டாம் சூத்திரம், மூன்றாம் சூத்திரம் முடிஞ்சு அதன் பின்னர் தான் நாலாம் சூத்திரம் வருது. காலம் பற்றி பின்னர் இருக்கின்றது. ஆனா இடம் பற்றி பார்க்கும் பொழுது, இடம் பற்றி பார்க்கும் பொழுது ஒன்றுக்கு முன்னால் இரண்டு இருக்கின்றது, இரண்டுக்கு முன்னால் மூன்று இருக்கின்றது சொல்லணும். அது இடம் பற்றி பார்க்கும் பொழுது அப்படி சொல்றோம், இரண்டுக்கு பின்னால் தான் வந்து ஒன்று இருக்கிறதுன்னு சொல்றோம். ஆக அந்த இடம் பற்றி முன்பின் என்று சொல்லுகின்ற பழக்கம் நம்மிடையே இல்லை. ஆனால் பண்டைய உரையாசிரியரிடம் அந்த பழக்கமும் இருந்து வந்துள்ளது. ஆகையினால் அந்த முறைப்படி நாம் கொள்ள வேண்டும். ஆகவே இதுவரை பார்த்த கருத்து என்னவென்றால், இந்த மனம் புத்தி அகங்கார சித்தங்களாகிய அந்த கரணங்கள் நான்கும் கருவியாகவே விளங்கக்கூடியன, ஆனாலும் தாமே கர்த்தா என்று சொல்லும்படி இவை விளங்குகின்றன. என்ன அந்த கர்த்தாவாகிய உயிரோடு ஒற்றித்து விளங்குகின்றன. இருப்பினும் இவற்றை கர்த்தாவாக கருதி மயங்காமல் எப்படி இவற்றை விட்டு நீங்கணுமா? தீபம் என தெரிந்து அங்கு ஒருவி. தீபம் என தெரிந்து, தீபம்னா என்ன? விளக்கு. கண்ணுக்கு எப்படி விளக்கோ அது மாதிரி, கண்ணுக்கு விளக்கு எப்படி ஒரு கருவியோ அது மாதிரி உயிருக்கு கருவியாய் வேறு நிற்பன என்று அறிந்து நீங்கி நின்று. கண்ணுக்கு விளக்கு போல இவை உயிர்க்கு கருவியாய் வேறு நிற்பன என்று அறிந்து நீங்கி நின்று. ஆன்மாவின் உண்மை உணர்ந்தவர் தமை உணர்ந்தோர். இவற்றை கொண்டு அறியும் கர்த்தாவின் உண்மை யாதென்று ஆராய்ந்தவரே தாமாகிய ஆன்மஸ்வரூபத்தை இனிது உணர்ந்தோர். ஆன்மான்னு வருது இடத்துல முழுக்க அந்த கருத்து, கர்த்தா என்ற கருத்தை விடாமல் பின்பற்றி உரை வகுத்துள்ள அந்த சிறப்பினை நாம் எண்ணி போற்ற வேண்டும். ஆகவே கண்ணுக்கு எப்படி விளக்கு ஒரு கருவியோ அது மாதிரி கர்த்தாவாகிய ஆன்மாவுக்கு இந்த அந்தக்கரணங்கள் நான்கும் கருவி என்று சொல்லி இவற்றை நீங்கணும். இவை வந்து நாம் அல்ல என்று சொல்லி இவற்றின் மீது பற்றை விட வேண்டும். பற்றை விடுதல் தான் நீங்குதல். ஒருவி என்றால் நீங்கி, அவற்றின் மீது உள்ள பற்றை விடுதல். ஆன்மாவின் உண்மை உணர்ந்தவர், இவற்றை கருவியாக கொண்டு அறியக்கூடிய கர்த்தாவாகிய அந்த தமது உண்மையை யாதென்று ஆராய்ந்தவரே தமை உணர்ந்தோர், தாமாகிய ஆன்மஸ்வரூபத்தை இனிது உணர்ந்தோர். ஆக இப்படி அந்த கரணங்கள் வேறு, ஆன்மாவாகிய கர்த்தா வேறு, நான் அந்த கரணங்கள் அல்ல ஆன்மாவாகிய கர்த்தாவே நான் என்று தெளிவாக உணர்ந்தவர்தான் ஆன்மஸ்வரூபத்தை இனிது உணர்ந்தவர்கள். இப்படி ஆன்மாவாகிய தம்மை உணர்ந்தாலும் இந்த ஞானம் முடிவான ஞானம் அல்ல. இது என்ன ஞானம் என்று சொல்கின்றார்கள், பின் பசு ஞானம். நான்காம் அடியில் இருக்கு, தரும் இது பசு ஞானம் பின் அப்படின்னு வருது இல்லையா. தரும் இது எல்லாம் வச்சுப்போம், அது கடைசியில கொஞ்சம் அதை பார்க்கலாம். பசு ஞானம் பின் என்று இருக்கின்றது, பின் பசு ஞானம் அதை மாத்திக்கணும். பின் பசு ஞானம் என்ன அப்படின்னா, அதன் பின்பு அஞ்ஞானம் ஆராயும் அறிவு பசு ஞானம் ஆகலான். அந்த கரணங்கள் வேறு, ஆன்மாவாகிய தான் வேறு என்று சொல்லி ஆன்மாவாகிய தமது சொரூபத்தை இனிது உணர்ந்தால் இது என்ன ஞானம், பசுஞானம் தான். இது வந்து முடிவான பதிஞானம் ஆகாது, இது பசுஞானம் தான். பசுவாகிய தம்மை உணர்ந்திருக்கின்றார்கள், அவ்வளவுதான். அதனால பின் பசுஞானம் என்றால் பின்பு அஞ்ஞனம் ஆராயும் அறிவு பசுஞானம். பின்பு, பின்புன்னா எதற்கு பின்பு? அந்த கரணங்கள் ஆன்மா அல்ல என்று அறிந்த பின்பு, தாமே ஆன்மா என்று தம்மை தெளிவாக உணர்ந்த பின்பு உண்டாகக்கூடிய, தான் ஆன்மா என்று உண்டாகக்கூடிய அந்த ஞானம் பசுஞானம். தான் ஆன்மா, தான் சித்து பொருள், தான் வியாபக பொருள் என்று தன்னை குறித்து பெருமையாக கருதக்கூடிய அந்த ஞானம் பசுஞானம். இந்த பசுஞான நிலைக்கு ஆன்மாவை உயர்த்தியது எது? அது சிவஞானமாகும். அதான் இது தரும் சிவஞானம் தனக்கு மேலாம். தரும் இது என்று நான்காம் அடி தொடங்குகின்றது, அதை இது தரும்னு மாற்றிக் கொள்ளணும். இது தரும்னா இந்த முதல்ல அந்த கரணங்களே தான் என்று உழன்று வந்த அந்த போது அந்த ஞானம் பாச ஞானம். அந்த கரணங்கள் வேறு, கர்த்தாவாகிய தான் வேறு, தான் ஆன்மா என்று தன்னை இனிது உணர்தல் பசுஞானம். இப்படி பாசஞானத்தில் உழன்று வந்த ஆன்மாவை பசுஞான நிலைக்கு உயர்த்தியதே சிவஞானம் தான். அந்த சிவஞானம் இந்த பசுஞானத்தை விட மேலானது. ஆகவே இந்த பசுஞான நிலையையும் கடந்து சிவஞானத்தில் அடங்குதலாகிய நிலையை அடையணும், அதுதான் முத்தி நிலை. எனவே இது தரும் சிவஞானம் தனக்கு மேலாம், அதனை தரும் பொருள் யாது என தேர்வார்க்கு, சிவஞானம் அதற்கு மேலாய் விளங்கும் என்க. ஆக பாசஞானம், பசுஞானம் இவற்றையெல்லாம் இதுகாரும் நமக்கு அருளி வந்த ஞானம் சிவஞானம், அதுவே மேலான ஞானம் என்று சொல்லி அந்த கரணங்கள் ஆன்மா அல்ல என்று சொல்ல வேண்டிய இடத்தில் அதனோடு நிறுத்திக் கொள்ளாமல் அந்த கரணங்கள் வேறு, தாம் வேறு என்று உணர வேண்டும். அதற்கு உபாயம் கண்ணுக்கு விளக்கு போல இந்த அந்த கரணங்கள் ஆன்மாவுக்கு கருவிதான். இருந்தாலும் ஆன்மாவோடு ரொம்ப ஒற்றித்து நிற்பதனால இவையே கர்த்தாவாகிய ஆன்மா என்று மயங்கத்தக்க வகையிலே இருக்கும். ஆனாலும் கண்ணுக்கு விளக்கு போல இவை கருவிதான் என்று கருதி இவற்றின் மீது பற்றை விட்டோர் தானே கர்த்தாவாகிய ஆன்மா என்று உணர்வர். இது பசுஞான நிலை. இந்த நிலைகளையெல்லாம் அருளிய சிவஞானம் இந்த பசுஞானத்திற்கும் மேலானது என்று சொல்லி குறிப்பிட்டு காட்டுகின்றார். உண்மை அதிகாரம் வரும்பொழுது இந்த சிவஞானத்தின் மேன்மையெல்லாம் விரித்து சொல்வார். இப்ப பொழிப்புரையை பார்க்கலாம். மனம் முதலிய நான்கும் ஒரு விடயத்தை அறிதற்கு கருவியாக மருவி இவையே கர்த்தா எனும்படி உயிரோடு ஒற்றித்து நின்று நிகழ்வனவான். கண்ணுக்கு விளக்கு போல இவை உயிர்க்கு கருவியாய் வேறு நிற்பன என்று அறிந்து நீங்கி நின்று இவற்றை கொண்டு அறியும் கர்த்தாவின் உண்மை யாது என்று ஆராய்ந்தார்க்கு ஆன்மஸ்வரூபம் இனிது விளங்கும். அதன் பின்பு அஞ்ஞனம் ஆராயும் அறிவு பசுஞானம் ஆகலான், அதனை தரும்பொருள் யாது என தேர்வார்க்கு சிவஞானம் அதற்கு மேலாய் விளங்கும் என்பதா. ஆகவே அந்த கரணங்கள் நான்கும் ஒரு விடயத்தை அறிவதற்கு கருவியாக பொருந்தி ஆன்மாவோடு ஒற்றித்து நிற்கும் காரணம் பற்றி இவையே கர்த்தாவாகிய ஆன்மாவாம் என்று கருதத்தக்க அளவிலே விளங்கும். ஆனாலும் கண்ணுக்கு விளக்கு போல இவை ஆன்மாவுக்கு கருவியாய் வேறு நிற்பன என்று அறிந்து இவற்றின் மீது பற்றை விட்டு நீங்கி நிற்பவர்கள் கர்த்தாவின் உண்மை யாது என்று ஆராய்ந்து பார்த்தால் இந்த அந்த கரணங்களை கருவியாக கொண்டு அறியும் கர்த்தா ஆன்மா என்று தமது ஆன்மஸ்வரூபத்தை உள்ளபடி இனிது உணர்வார்கள். அப்படி உணர்ந்த பிறகு, புறந்த பிறகு இந்த பசுஞான நிலை இருக்கின்றதே, இந்த நிலைக்கு இந்த நிலையை தந்த பொருள் யாது என்று ஆராய்பவர்கள் இந்த பசுஞான நிலைக்கு தன்னை உயர்த்திய பொருள் சிவஞானம் என்று உணர்ந்து அது இந்த பசுஞானத்திலும் மேலானது என்று உணர்வார்கள் என்று பார்த்தோம். இன்று ஆன்மா என்றது கர்த்தா என்னும் துணையாய் நின்றது தமை உணர்ந்தோர் என முன்வருதலின், இது ஏற்கனவே விளக்கம் பார்த்தோம். இதனானே அந்த கரணங்கள் கர்த்தா அல்ல என்பது தம்மையும் தலைவனையும் அறியமாற்றின் வைத்து காட்டப்பட்டது. ஆக பசுஞான நிலையிலே தன்னை அறிதல், சிவஞான நிலையிலே தலைவனை அறிதல், இந்த ரெண்டையும் விளக்கிச் சொல்வதன் மூலம் அந்த கரணங்கள் ஆன்மாவின் வேறானது என்ற கருத்தை நிகழ்நயமாக உணர்த்துகின்றார். ஆக பசுஞான நிலையில தன்னை அறிகின்றான். இந்த பசுஞான நிலைக்கு தன்னை உயர்த்தியது எது அப்படிங்கும் போது சிவஞானம் தான் தன்னை உயர்த்தி உள்ளது என்பதை உணர்ந்து அந்த சிவஞானத்தின் மூலமாக சிவத்தையும் காண்கின்றான். இவற்றையெல்லாம் சொல்வதன் மூலம் பாசஞானத்திலிருந்து கடந்தாச்சு. அப்போ அதை கடக்கும் போது பாசஞான கருவிகளாகிய அந்த கரணம் வேறு, ஆன்மா வேறு என்ற கருத்து இனிதே பெறப்படுகின்றது. இனி இந்த அந்த கரணங்கள் எல்லாம் செயல்படுவது எப்படி? ஐம்பொறிகள் இருக்கின்றனவே அவை போதாதா அதான் வந்து சுவை ஒளி ஊறு ஓசை மனம் ஐவகை அறிவுகளும் அந்த ஐம்பூரிகளால் நிகழ்கின்றனவே. இதுக்கு அந்த கரணங்கள் வேறுன்னு நம்ம கேட்கலாம். கண் வந்து இப்போ உருவத்தை காணும் என்றால் ஏதோ ஒரு உருவம் என்ற அளவில் தான் காணும், இன்ன உருவம்னு திட்டவட்டமா காணாது. இது நான்காம் சூத்திரம் நாம இப்ப சிந்தனையிலேயே பார்த்திருக்கலாம். அதே மாதிரி தத்துவங்கள் குறித்து இரண்டாம் சூத்திரத்துல பார்க்கும் போதும் நம்ம பார்த்திருக்கலாம். கண்ணால் இது ஏதோ ஒரு உருவம் என்று அறியப்பட்ட அளவிலே அது வாயிற்காட்சி என்ற அளவிலே அந்த காட்சி இருக்கின்றது. அது என்ன உருவம் என்ற ஒரு சிந்தனை அந்த கரணங்களின் மூலமாகத்தான் தொடங்குகின்றது. மனம்தான் வந்து இது என்ன உருவம் என்ற சிந்தனையை தொடங்குகின்றது. அப்படி சிந்திக்கும் போது அந்த மனம் சித்தம் என்று பெயர் பெறுகின்றது. மனமும் சித்தமும் ஒன்றுதான். என்ன உருவம்னு சிந்திக்கும் போது சித்தம், இது என்ன உருவமா அந்த உருவமா என்று பண்டைய பயிற்சி பற்றி ஐயம் தோன்றும். நம்ம பார்த்த உருவத்துல ஏதோ ஒரு உருவம் மாதிரி இருக்கின்றதே அப்படின்னு ஒரு ஐயப்பாடு தோன்றலாம். அப்படி ஐயம் கொள்ளும் போது மனம், இது என்ன உருவம், இது யாரு இன்னாருன்னு நாம வந்து கண்டிப்பா திட்டவட்டமா தெரிஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு ஒரு ஊக்கத்தை தருவது அகங்கார தத்துவம். அப்புறம் புத்தி தான் செயல்பட்டு இது இன்னார் தான் என்று சொல்லி தெளிவாக அவரை பத்தி முழு விவரத்தோட திட்டவட்டமாக அந்த உருவம் உடையவரை யாருன்னு அறிந்து கொள்கின்றோம். ஆக இந்த திட்டவட்டமான அறிவு இருக்கின்றதே, இதை சவிகற்ப காட்சி என்பார்கள். சவிகற்ப காட்சி நிகழ்ந்தாதான் இது இன்ன பொருள், இது இன்ன சுவை, இன்ன மனம்னு நமக்கு தெளிவா தெரியும். அந்த திட்டவட்டமான சவிகற்ப காட்சி அந்த கரணங்களால தான் நிகழ்கின்றது. அந்த கரணங்களை அக்கரங்கள் இயக்குகின்றன என்று சொல்லி வருகின்ற பாடல் சொல்கின்றது. அதை நாம் பார்க்கலாம். அவ்வுடன் உவும் மவும் மனம் புத்தி அகங்காரங்கள் செவ்விய விந்து நாதம் சித்தமோடு உள்ளமாகும் ஒவ்வொனும் எழுத்தாமைந்தும் உணர்வுதி தொடுங்குமாறும் பவமும் திரையும் போலும் பார்க்கில் இப்பண்பும் தோன்றும். என்ன அவ்வுடன் உவும் மவும் மனம் புத்தி அகங்காரங்கள், சித்தம் உள்ளம், மனம் புத்தி அகங்காரம் சித்தம் நான்கும் அந்த கரணங்கள். உள்ளம் என்பது புருட தத்துவத்தை குறிக்கின்றது. இயைவு பற்றி அதையும் சேர்த்து சொன்னார். புருடன் வந்து அந்த கரணத்தில் சேராது, அது ஆன்மாதான் புருடன். ஆன்மா வந்து கலாதிகளோடு கூடி நிற்கும் பொழுது புருடன் பெயர் பெறான். இன்னும் அவிச்சை முதலிய பிரகிருதி குணங்களோடு சேரும் போது சிறப்பு வகையால் புருடன் ஆகிறான். அதெல்லாம் இரண்டாம் சூத்திரம் தத்துவ அதிகாரத்தில் பார்த்தோம். இப்ப வந்து நம்ம அந்த கரணங்களை பற்றி அறியும் பொழுது புருடனை பத்தியும் சேர்த்து அறிய வேண்டியது இருக்கு. அந்த கரணங்கள் எவ்வாறு செலுத்தப்படுகின்றன அறியும் போது இப்ப பதவுரை பார்க்கணும். அகங்காரம் புத்தி மனம் சித்தமோடு உள்ளங்கள், பாட்டை பார்த்துக்கணும் எப்படி அவர்கள் வைத்துள்ளார்கள் என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். பாட்டையும் பார்த்து பதவுரையை பார்த்துக் கொள்ள வேண்டும். அகங்காரம் புத்தி மனம் சித்தமோடு உள்ளங்கள், ஆமா விந்து நாதம் அதெல்லாம் தாண்டி வந்துடணும். முதல்ல தத்துவங்களை மட்டும் தனியா சொல்லிக்கணும். அகங்காரம் புத்தி மனம் சித்தமோடு உள்ளங்கள், அகங்காரம் புத்தி மனம் சித்தம் உள்ளம் என்கின்ற அவை கருவியாவதுவும், அவை கருவியாக விளங்குவது எப்படி, அவ்வுடன் உவ்வும் மவும் செவ்விய விந்து நாதம் ஆகும் முறையே. அவ்வுடன் என்றால் அகாரம், உவ் என்றால் உகாரம், மவ் என்பது மகாரம், செவ்விய விந்து நாதம், அவை விந்து நாதம் என்ற அக்கரங்கள், அவை மற்ற அக்கரங்கள் மாதிரி புலப்பட மாட்டா. இவை வந்து பிரணவத்தில் உள்ள அக்கரங்களை சொன்னார்கள். நாம பயன்படுத்துகிற அகர உகரம் அகரம் வேறு, பிரணவத்தில் வரக்கூடிய அகர உகரம் அகரம் வேறு என்று சொல்வார்கள். இருந்தாலும் இந்த ஒளி ஒற்றுமை கருதி அதே பெயர்களை பெயரோடு சொல்கின்றார்கள். விந்து நாதமாகிய அக்கரங்கள் அவை புலப்பட்டு தோன்றமாட்டா. அக அகாரமும் உகரமும் செவ்விதா மகரமும் செவ்விதாய விந்துவும் நாதமும் என்கின்ற எழுத்துக்கள் உடன் நின்று செலுத்திய வழியேயாம் ஆகலாம். பாடல்ல எப்படி இருக்கு, அவ்வுடன் உவ்வும் அவ்வும் மனம் புத்தி அகங்காரங்கள் செவ்விய விந்து நாதம் சித்தமோடு உள்ளமாகும் என்று இருக்கின்றது. அகர உகரம் அகரம்னா மனம் புத்தி அகங்காரம், செம்மையான விந்து நாதமும் சித்தமும் உள்ளமும் இருக்கு. இந்தந்த அக்கரங்கள் தான் இந்தந்த அந்த கரணங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா கருத்து என்னன்னா இந்த அக்கரங்கள் செலுத்திய போதுதான் இந்த அந்த கரணங்கள் கருவியாக செயல்படும். அப்ப ஆன்மாவால் செலுத்தப்படுவதனால மட்டும் இந்த அந்த கரணங்கள் கருவியாக விளங்கவில்லை. ஆன்மாவால முழுமையா செலுத்த முடியாதுங்கிறதுக்கு இந்த இடம் தான் சான்று. ஆன்மாவை பத்தி பேசுகின்றார்கள், மனதை பற்றி பேசுகின்றார்கள், பேசாதவர்கள் பாக்கி கிடையாது. ஆனா இந்த நுட்பம் எல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அக்கரங்கள் செலுத்தாவிட்டால் மனம் புத்தி அகங்காரங்களாகிய அந்த கரணங்கள் தொழிற்பட மாட்டா. ஏன்னா ஆன்மாவுக்கு ஒரு வரம்பு இருக்கின்றது, அது ஆணவ மலத்திலே அழுந்தி கிடக்கின்றது, அந்த விஷயமே அவர்களுக்கு தெரியாது. ஆகவே ஆணவமலத்து உண்மையை தெரியாதவர்கள் ஆன்மாவை பற்றியும் மனதை பற்றியும் விளக்கம் கொடுத்தால் அது போலியான விளக்கங்களாக தான் அமையும். ஏன்னா அறியாமைக்கு காரணம் எது? ஆணவமலம். அதுதான் அடிப்படை. ஆகையினாலே இங்கே அருமையாக சொல்கின்றார்கள், அகாரமும் உகாரமும் செவ்விதா மகாரமும் செவ்விதாய விந்துவும் நாதமும் என்கின்ற எழுத்துக்கள் உடன் நின்று செலுத்திய வழிதான் இந்த அந்தக்கரணங்கள் கருவிகளாக விளங்குகின்றன. சரி, ஆகலால் ஒவ்வனும் எழுத்தாமைந்தும், ஒவ்வனும் எழுத்துங்கிறது ஓங்காரத்தை சொல்கின்றார்கள். அதை வந்து ஓம்னு அந்த உள்ளபடியா சொல்லாம பாடல்ல வந்து அப்படி வந்து மறைமுகமாக சொல்கின்றார்கள். அத சுவாமிகள் வந்து உரையிலே சொல்கின்றார்கள், பிரணவமாகலின் உள்ளவாறே வெளிப்படக்கூடாது ஒவ்வென கடை குறைத்து குறுக்கள் விகாரமாக்கி கூறினார். கடை குறைத்துன்னா அந்த இம் என்ற அந்த கடைசி எழுத்தை நீக்கி அதை குறைத்து இந்த ஓவண்ணாவையும் குறுக்கி ஓ என்று சொல்லியிருக்கின்றார்களாம். அதான் குறுக்கள் விகாரமாக்கி கூறினார் என்று கூறினார்கள். ஆக ஒவ்வொன்றும் எழுத்தாமைந்தும் சொல்லும் போது சமட்டையர் பிரணவ ரூபமாம் ஐந்து எழுத்தானும், இந்த ஐந்து எழுத்துகள் பிரிந்து தோன்றுகின்ற நிலை வியட்டி நிலை, இந்த ஐந்து எழுத்துகளும் ஒன்று சேர்ந்து விளங்குகின்ற நிலை சமட்டி நிலை. அந்த சமட்டி நிலை ஐந்து எழுத்துகளும் ஒன்று சேர்ந்து விளங்குகின்ற சமட்டி நிலையில தான் ஓங்காரமாக விளங்குகின்றது பிரணவ ரூபமா. அதான் சமட்டியில் இந்த ஒன்று சேர்ந்து விளங்குகின்ற அந்த சமட்டியில் பிரணவ ரூபமாம் இவ் ஐந்து எழுத்தானும் உணர்வு உதித்து ஒடுங்குமாறு உயிரின்கண் உணர்வு மாறி மாறி தோன்றும் உரைமையும், நினைவு நினைப்பு மறப்பு இல்லையா விழிப்பு உறக்கம்னு மாறி மாறி வருது. இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு காரணம் இந்த அக்கரங்கள் அந்தக்கரணங்களை செலுத்துவது தான். அதனால ஆன்மாவுக்கு சுதந்திரம் இல்லை. பாருங்க, ஆன்மாவுக்கு ஒரு மறதி வரும்போது ஒன்னும் செய்ய முடியல, அதனால வேற ஒரு சிந்தனை தாவுது இல்லையா. அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு தான் ஆன்மா கிடக்கின்றது. ஏன்னா அந்த அக்கரங்கள் வந்து அந்தக்கரணங்களை இயக்குகின்றன. சரி, இந்த உணர்வு ஆன்மாவிடம் உதித்து மறைந்து உதித்து மறைந்து இப்படி வருதல் எதை மாதிரின்னா பவ்வமும் திரையும் போலும். பவ்வம் என்பது கடல், திரை என்பது அலை. கடலின் கண்ணே திரை புதிது புதிதாக தோன்றியும் ஒடுங்கியும் வருமாறு போலாம். இது சிவஞான போதத்திலையும் உதாரணம் என்பாலும் இந்த ஓமை தான் சொல்லப்பட்டுள்ளது. ஆமா, கடலின் கண்ணே திரை புதிது புதிதாக தோன்றியும் ஒடுங்கியும் வருதல் போலாம். அத மாதிரி உயிரிடத்திலே எண்ணங்கள் புதிது புதிதாக தோன்றியும் மறைந்தும் வருகின்றன. பார்க்கில், பார்க்கில் என்றால் ஆராய்ந்து பார்த்தால், உற்று நோக்கில் உற்று நோக்கினால் ஆராய்ந்து பார்த்தால். எப்படி ஆராய்ந்து பார்க்கணுமா? இந்த நால்வகை வாக்குகள் தான் அக்கரங்களாக திகழ்கின்றன. அகர உகர மகரம் விந்து நாதம், இந்த அக்கரங்கள் எப்படி வந்தன, எங்கிருந்து வந்தன? நால்வகை வாக்குகள் தான் ஐந்து வாக்குகளாக விரிந்து அவை நிவர்த்தி முதலிய ஐந்து கலைகளை பற்றுக்கோடாக கொண்டு ஐந்து அக்கரங்களாக ஆகின. இதை ஆராய்ந்து பார்க்கணும். இதை ஆராய்ந்து பார்த்தால் இவ் இயல்பு இனிது விளங்கும் என்று சொல்கின்றார்கள். சவிகற்ப உணர்வுக்கு காரணம் வாக்குகள் இல்லையா. அந்த இப்ப வாக்குகள் நமக்கு தெரியாது, இந்த ஐந்து அக்கரங்கள் அகர உகர மகரம் விந்து நாதம், இந்த ஐந்து அக்கரங்கள் தான் அந்தக்கரணங்களையும் புருடனையும் செலுத்த போய் சவிகற்ப உணர்வு நிகழுது ஆன்மாவுக்கு. இந்த சவிகற்ப உணர்வுக்கு காரணம் நிவிர்த்தாதி கலையை பற்றி ஐந்தாய்த்திகளும் நால்வகை வாக்குகள் என்பதனை உற்று நோக்கின். நால்வகை வாக்குகளும் நிவிர்த்தாதி கலையை பற்றி ஐந்தாக திகழ்கின்றன. ஏற்கனவே நாம முந்தைய சூத்திரத்தில் பார்த்த செய்திதான். நிவிர்த்தாதி கலைகள், நிவிர்த்தி முதலிய கலைகள் அவை எவையெல்லாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். நிவிர்த்தி, பிரதிட்டை, வித்தை, சாந்தி, சாந்தியதீதை, இந்த ஐந்து கலைகள். நால்வகை வாக்குகள் எவை? சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி. ஒவ்வொரு வாக்குக்கும் ஒவ்வொரு பாட்டு அப்படின்னு விளக்கமா பார்த்தோம் இந்த சித்தியாரில் இரண்டாம் சூத்திரத்தில். நம்ம இப்ப ஒவ்வொரு வாக்குக்கும் ஒவ்வொரு பாட்டுன்னு பார்த்தோம், முதல் சூத்திரத்திலே கூட பார்த்திருக்கோம். இந்த நால்வகை வாக்குகள், இந்த வைகரி வாக்கு இருக்கின்றதே அது தன் செவிக்கு கேட்கக்கூடிய சூக்கும வைகரி என்றும், தன் செவிக்கும் பிறர் செவிக்கும் கேட்கக்கூடிய தூள வைகரி என்றும் இந்த வைகரி வாக்கு தான் இருதிரப்படும். அப்போ ஐவகை வாக்குகள் ஆகிவிட்டன. சூக்குமை, பைசந்தி, மத்திமை, சூக்கும வைகரி, தூள வைகரி என்று இப்படி ஐவகை வாக்குகளாகி நிவிற்த்தி முதலிய ஐந்து கலைகளையும் இவை பற்றுகின்றன. ஆமா, வாக்குகள் எப்படி அக்கரங்களாகின்றன, இந்த ஐந்து வாக்குகளும் நிவிற்த்தி முதலிய ஐந்து கலைகளை பற்றிய உடனே ஐந்து அக்கரங்களாக விளங்குகின்றன. இந்த ஐந்து அக்கரங்கள் தான் நான்கு அந்தக்கரணங்களையும் புருடனாகிய அந்த அஞ்சாவது தத்துவத்தையும் செலுத்துகின்றன. புருடன்னா ஆன்மாதான், புருடனை செலுத்துதல் என்ன? ஆன்மாவை புருடன் என்ற நிலையிலே நிறுத்துதல். அதாவது போகம் நுகரக்கூடிய நிலையிலே, வினைப்போகத்தை நுகரக்கூடிய நிலையிலே ஆன்மாவை நிறுத்துதல், அதான் புருடனாம் தன்மையை நிகழ்த்துதல். அது சுவாமிகள் உரையில தெளிவா சொல்ல போய் தான் நம்மளாலாம் பேச முடியுது இந்த கருத்தை. விசேட உரையில பாருங்க, புருட தத்துவத்தை செலுத்துதலாவது புருட தத்துவமாம் தன்மையை நிகழ்வித்தல். புருட தத்துவத்தை செலுத்துதலாவது புருட தத்துவமாம் தன்மையை நிகழ்வித்தல் என்று தெளிவாக சொல்கின்றார். எனவே அந்த கரணங்களும் அவற்றை செலுத்தக்கூடிய அக்கரங்களையும் சொன்னால் போதும், இருந்தாலும் ஒரு சம்பந்தம் இருப்பதனால புருட தத்துவத்தையும் அதை செலுத்தக்கூடிய அந்த நாதங்கிற அக்கரத்தையும் சேர்த்து சொன்னார். ஒற்றுமை பற்றி எழுத்துக்களை அவையாக உபசரித்தார். அந்த கரணங்கள் கருவியாக விளங்குவது எழுத்துக்கள் செலுத்துவதனால் அப்படின்னு சொல்லும் போது அந்த கரணங்களே எழுத்துக்கள் அப்படின்னு பாடி வச்சிருக்காங்க. இதுல இந்த பாடல்ல அவ்வுடன் உவ்வு மவ்வும் மனம் புத்தி அகங்காரங்கள் என்று இருக்கின்றது அல்லவா. இதுல நாம வந்து எந்த அக்கரம் எந்த அந்த கரணத்தை செலுத்துவோம் அப்படிங்கும் போது ஆனா ஊனா மானா வரிசையா இருக்கு. சரி, மனம் புத்தி அகங்காரம் வரிசையா இருக்கு. அப்ப இந்த ஆனா அகரம் அகரம்ங்கிற அக்கரம் மனதை செலுத்துமா? அப்படி நிரல் நிறையா கொள்ளக்கூடாது, எதிர் நிரல் நிறையா கொள்ள வேண்டும் என்று சுவாமிகள் சொல்கின்றார்கள். அதாவது முதல்ல சொன்ன ஆனா அதாவது அகரம் மூன்றாவதாக சொல்லியிருக்கிற அகங்காரம் என்ற தத்துவத்தை செலுத்தும், அப்புறம் இரண்டாவதா சொன்ன உகரம் இரண்டாவதா சொல்லியிருக்கிற புத்தியை செலுத்தும், மூணாவதா சொல்லியிருக்கிற மகரம் முதல்ல சொல்லியிருக்கிற மனதை செலுத்தும். ஆமா, அப்படி எதிர் நிரல் நிறையா கொள்ளணுமா? ஏன் அப்படி கொள்ளணும்னா, வேறு இரண்டு நூல்களில் சிவஞான போதம் ஒன்று, துகளறு போதம் இரண்டாவது, அந்த நூல்கள் எல்லாம் அகரம் அகங்காரத்தை செலுத்தும்னோ உகரம் புத்தியை செலுத்தும்னோ மகரம் மனதை செலுத்தும்னா சொல்லியிருக்கு. அதனால இங்க சொன்னதை எதிர்நிலையா கொள்ள வேண்டும் அல்லது அந்த நூல்களோடு முரணும் என்று சொல்கின்றார்கள். அகார உகாரம் அகங்காரம் புத்தி மகாரம் என்று முதல் நூலுள் கூறுதலானும், முதல் நூலாவது சிவஞான போதம், துகளறு போதத்தும் அவ்வாறே கூறுதலானும் ஈண்டு அவ்வுடன் உவ்வும் அவ்வும் மனம் புத்தி அகங்காரங்கள் என்றது எதிர் நிரல் நிறை எனக் கொள்க என்று அறிவுறுத்துகின்றார்கள்.